இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனோடு ஒப்புரவாகுதல் என்கிற காரியத்தை நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். இந்த தலைப்பு இதுவரைக்கும் நாம் பேசாத தலைப்பு. ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் புதிதாக தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக தேவனுடைய ஒப்புரவாகுதல், அதோடு கூட தேவனுடைய ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் உபதேசத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கி எல்லாரும் சபையில் இருக்கிற உபதேசத்தையும் சபையில் இருக்கிற ஊழியத்தை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒப்புரவாகுதலின் உபதேசம்னு ஒன்று இருக்குது, ஒப்புரவாகுதலின் ஊழியம்னு ஒன்று இருக்குது. அப்படி நாம் பார்க்கும்போது நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக மாறுவோம். ரோமர் 5:10-14 ரோமர் 5:10-14
நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனசாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகம் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்ன பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கோப்பாய் பாவம் செய்யாதவரை ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்ததற்கு முன் அடையாளம்
ஆனவன். நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். அந்த சத்துருவானது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் தான் நம்மளை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சத்துருவாக மாற்றிட்டான். ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஆதாமுடைய சந்ததி முழுவதும் பாவத்திலும் மரணத்திலும் அகப்பட்டு கொண்டது. இப்படி இருக்கிற சமயத்தில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ ஆதாமுடைய பாவத்தில் வந்த தலைமுறையை மீட்கிறதுக்காக ஆண்டவர் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய மரணத்தினாலே நம்மளை மீண்டும் ரட்சித்து கொண்டார். அப்படி அதுவும் அல்லாமல் 11வது வசனம் அதுவும் அல்லாமல் இப்பொழுது உப்புருவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இயேசுக்கு 1வது ஆதாம் விழுந்து போனால் 2வது ஆதாம் அதை நம்மளுக்கு மீட்டு கொடுத்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் வந்தது, அதுபோல ஒரு மனுஷனாலே ஒப்புரவாகுதலும் நம்மளுக்கு கிடைத்தது. அப்படியாக ஆதாம் முதல் மோசே வரை மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை நம்மளை பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. இப்படியாக பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3:21-24 கலாத்தியர் 3:21-24
அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அதனால் விசுவாசமும் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இப்போதுமாய் நாம் விசுவாசத்திலே நீதிமானாக ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாண நன்மை நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
ஆ போதும். ஆதாம் முதல் மோசே வரை மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை எல்லாரையும் பாவம் ஆட்கொண்டது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்னத்திலிருந்து விடுதலையை கொடுத்துருக்காருன்னா, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆதாம் முதல் ரெண்டாம் ஆதாம் வரை நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம் மரணம் அல்லது மரணம் பாவம், இந்த ரெண்டு காரியத்திலிருந்தும் ரெண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மீட்பை உருவாக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். சோத்திரம். ஏசையா 59:1-2. ஏசையா 59:1-2.
இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குழிந்து போகவும் இல்லை, கேட்கப்படாதபடிக்கு ஒரு சரி மந்தமாகவும் இல்லை. உங்கள் நகரங்களிலே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பெருமை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
இப்படி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தேவனோடு ஒப்புரவாகி நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவமும் அக்கிரமங்களும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது அல்லது விரோதத்தை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பகுதி இருக்குது. அதில் சரீரம் பூமியிலிருந்து உண்டானது, ஆவியாத்மா வானத்திலிருந்து வந்தது அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தது. இந்த ரெண்டும் சேரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்படி விரோதம் ஆகும்போது யார் விரோதத்தை பண்ணுறான்னா, இந்த பூமியிலிருந்து உண்டான ஜென்ம சுவாப மனுஷன் இந்த ஆவியாத்மா கூட சண்டை போட்டு அவன் தேவனுக்கு விரோதமான பகையை உருவாக்கி இருக்கிறான். அப்போ இங்கே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு ஒப்புரவாகுதலை கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணணும், நாமளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒப்புரவாகணும். ஆனால் அங்கே ஒப்புரவாகுதலுக்கு பதிலாக நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்கிறது. அப்போ இங்கே பிரிஞ்சிருக்கும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ நம்மளுக்குள்ளேயே இங்கே சண்டை போட்டுட்ருக்கிறோம். ஆவி ஆத்மாவும் சரீரமும் சண்டை போடுது, அல்லது ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருந்து சண்டை போட்டுகிட்டே இருக்குது. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பை கொடுத்ததை நம்ம பயன்படுத்தலை. காரணம், நம்மளுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது. 2 Corinthians 5:17-20.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது கிறிஸ்தியாகிறான். பழமைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாகின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாகியிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை நம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவாக்க ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புராவுங்கள் என்று கிறிஸ்துவின் உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
போதும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். ஆனால் அந்த ஒப்புரவாகுதலுங்கிறது எப்போ நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும்னா, நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாம் ஒப்புரவானால் தான் அந்த தேவனுடைய ஒப்புரவாகுதலை நாம் அடைய முடியும். அதனாலே நாம் எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த மாதிரி காணிக்க செலுத்தணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்முடைய பாவத்தையும் மரணத்தையும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மீட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் பக்கமாக நெருங்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனம் திரும்புறது, அதான் ஒப்புரவாகுதலின் உபதேசம். ஒப்புரவாகுதலின் ஊழியம் அப்படின்னா, பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு சபையில் பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணினா யாரும் கேட்கறதுக்கு வர்றதில்லை. இங்கே எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, கடந்த 10-12 வருஷமாக இங்கேருந்து ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் பேசுனா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பேசணும்னா, ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை, இரக்கம், அன்பு, இதுவே தான் பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு சிரிப்பு காட்டிட்டு தமாஸ் காட்டிட்டு தூங்க வைக்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கணும். சின்ன குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்ருக்கணும். ஆனால் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இப்படி இருப்பாங்க. இப்படி தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கு பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் பிரசங்கம் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஜனங்களுக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் தேவனுடைய ஊழியக்காரன் செய்யாமல் இருந்தால் என்ன சம்பவிக்கும்? இல்லை, அவனுக்கு ஒரு விதத்தில் சம்பவிக்கும். ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு பாவத்தினாலே மரணம் சம்பவிக்கும். ஏன்னா பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விலகிறதுக்குண்டான தேவனுடைய வார்த்தையை தான் அறிவித்து ஜனங்களை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குறோம். அப்படின்னா பாவமும் மரணமும் இந்த பூமியில் இருந்து உண்டான சரீரத்திலே வாசம் பண்ணுகிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஆவி ஆத்மாவிலே பழுதொன்றும் இல்லை, அது தேவனுக்கேற்ற நிலையில் இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவருக்கும் அல்லது ஆவிக்கும் பூமியிலிருந்து உண்டான ஜென்ம மனுஷனுக்கும் பகையை உருவாக்குகிறது. அப்போ அந்த பகை உருவாகிறது இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒப்புரவாகாமல் இருந்ததுன்னா, அல்லது பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த ஆவி ஆத்மாவோடு ஒப்புரவாக இந்த சரீரம். அப்படி எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருந்ததுன்னா இந்த பாவமும் மரணமும் இந்த பாவ மனுஷனை அல்லது ஜென்ம சுபாவம் மனுஷனை அல்லது இந்த பூமியில் இருந்து உண்டான சரீரத்தை இந்த பாவமும் மரணமும் சீக்கிரமாக சாகடிக்கும். அதுதான் நோய் வந்து சாகடி. பாவத்தினால நோய் வந்து சாகிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மனம் திரும்பாமல் பிடிவாதமாக இருந்து எப்பவுமே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதத்தை உண்டாக்கி இருக்கிறபடியினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பாவம் வந்து அவனை ஆட்கொண்டு மரணத்துக்கு கீழ்ப்படுகிறது. பாவத்தை கர்ப்பந்தரிக்கிறான், பாவம் பரிபூர்ணமாகும்போது மரணம் அவனுக்கு நேரிடுகிறது. அதனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை நாள் சபைக்கு போயிட்டு இருந்தோம், என்ன ஆவிக்குரிய நிலைமையில் வெளியில் காட்டினாலும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனம் திரும்பலைனா இந்த பாவமும் மரணமும் இந்த பாவ மனுஷனை அல்லது பூமியிலிருந்து உண்டான இந்த சரீரத்தை சீக்கிரமாக சாகடிக்கும். இது சாகிறதோடு கூட அவனுடைய ஆத்மாவும் சாகும். கடைசியில் ஆவி ஆத்மா சரீரம் மூணும் நரகத்துக்கு தான் போகும். அதனால் பூமியில் இருக்கும்போது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த ஒப்புரவாகுதலுடைய வழிமுறைகளை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். நம்ம ஒப்புரவாகாமல் இருந்ததுன்னா நம்ம சரீரத்திலையும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இருதயம் படப்படா படப்படா படப்படான்னு அடிக்கும். இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு ஆவி சொல்லும். சரீரம் என்ன பண்ணும்? அது பதறும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அப்படியா இப்படியான்னு சரீரத்தில் நடுக்கம் வந்துடும். அப்போ இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது. விரோதமாக இருக்கிறதுனால எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வராது. அதனால் நிறைய பேர்த்துக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. அதனால் சரீரம் நிறைய பேருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன்னா ஆவியாத்தமாக கூட சரீரம் சண்டை போட்டுட்ருக்குது. அது அந்த சண்டை உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் முகம் வாடி போயிடும். அதனால் ஆவி ஆத்மாவோடு ஒப்புரவாயிட்டால் அந்த பிரச்சனையே இல்லை. ஒப்புரவாயிட்டால் நாம் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டோம். அதனால் நம்மளை கெடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ம சரீரம், இந்த ஜென்ம சரீர அவயவங்களில் குடியிருக்கிற பாவம் நம்முடைய சரீரத்தை அழிக்கிறது, அல்லது நம்முடைய ஆயுள் சக்கரத்துக்கு தீ கொளுத்தி விடுகிறது. யாக்கோபுல சொன்ன மாதிரி நம்முடைய நித்திய ஜீவமாக வாழ்கிற ஆவி ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து வந்தது, அது நித்திய நித்தியமாக இருக்கும். இந்த சரீரம் பூமியிலிருந்து வந்தது, அது குறிப்பிட்ட நாளில் அது பூமியோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆவி ஆத்மா நித்தியமாக இருக்கிறதுல நாம் இருக்கணும்னா இந்த சரீரத்தை நாம் எப்பவுமே கீழ்ப்படுத்தி வச்சுருக்கணும். அல்லது ஆவி ஆத்மாவோடு ஒப்புரவாகும்படி இதை நாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கணும். அல்லது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனம் திரும்பணும். அல்லது பாவத்தையும் மரணத்தையும் நாம் சிலுவையில் அடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஆவி ஆத்மா உயிரோடு இருக்கும். இல்லாட்டினா சரீரமும் சாகும், இந்த ஆவி ஆத்மாவும் சாகும். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய ஆவி ஆத்மாவோடு ஒப்புரவாகுங்கள். அப்படி ஒப்புரவாகும்போது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகலாம். கொலோசியர் 1:20-21, கொலோசியர் 1:20-21.
கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
போதும், எதுல எதுல ஒப்புரவாக்கினார் அப்படின்னா பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மட்டும் நம்மளை ஒப்புரவாக்கலை. நம்மளுக்கு இந்த பூமியில் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் 20 பார்க்குறோம், பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவை யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களோடும் அல்லது பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தோடும் இந்த பூமிக்குரிய மாம்ச மனுஷனோடும் ஒப்புரவாகிறோம். அதனால் பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இவனுக்கு ஒப்புரவாகுது. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்தில் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தோடும் தேவன் நம்மளை ஒப்புரவாக செய்கிறார். அப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு தான் தெரியும் அப்பா யாருன்னு. என்ன வேணாலும் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவார். அப்போ தைரியமாக சொல்லுவோம். அப்பா கூட சண்டை போட்டிருந்த அந்த பையன் இருந்தானா, உனக்கு யார் வாங்கி தருவா? எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டார். ஏன்னா எங்கள் அப்பா சண்டை போட்டு போயிட்டார். ஏன் சண்டை போட்டார்? நான் சண்டை பேச்சு கேட்கல, நான் படிக்க சொன்னால் படிக்கல, அதனால் எங்கள் அப்பா சண்டை போட்டு போயிட்டார். அப்போ அப்பாக்கிட்ட ஏதாவது பொருள் வாங்கணும்னா அப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும். அதே மாதிரி நம்மளை உருவாக்கின நம்ம ஆவி ஆத்மாக்களை உருவாக்கின பிதாவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் பூமியிலையும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். அல்லது பூமியில் இருக்கிற ஜனங்களோடு நாம் ஒப்புரவாக இருக்க முடியும். இந்த ஜென்மஸ்வாவ மனுஷனை எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சுருக்க முடியும். இவனை விட்டாச்சுன்னு என்னாகுன்னா ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்துடுவான். பண்ணிட்டு வந்து இவனையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுப்பான். யாருக்கும் தெரியாமல் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு என்னாகும், கொஞ்ச நாளில் அவனுடைய ஆவியா அவனுடைய சரீரம் ஜென்ம சரீரம் வியாதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளாந்து சாகும். அப்படியாக தேவனோடு நாம் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் அல்லது தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகும்போது அல்லது மனம் திரும்பும்போது பூமியிலே நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மாவோட உப்புரவாகும். அதனாலே நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா நல்ல அறிவுள்ள சிந்தனைகளை சிந்திக்கும், அறிவாக பேசும், ரொம்ப ஞானம் உள்ளதாக இருக்கும். ஆனால் சரீரத்தோடு சண்டை போட்டால் இந்த சரீரம் என்ன பண்ணோம், நம்முடைய ஆவி ஆத்மாவுடைய அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துக்கிட்டே வரும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து அறிவில் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம், ஏதோ ஒரு காரியத்தில் வந்து சரீரத்தை கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அப்போ இந்த சண்டைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குமா ஒழியா அறிவில் வளர்கிறதுக்காக சிந்திக்காது. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமா அவங்க அந்த நாயை அடித்து காலை உடைச்சிட்டாலும் அந்த நாய் வந்து அந்த சரீரத்தை கவனிக்காது, திருப்பி எஜமானங்கிட்ட வந்து வாழாடிட்டு இருக்கு. அதுக்கு சரீரம் ஒரு பொருட்டே இல்லை, உதாரணம் தான், அது சரீரம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் நம்மளுக்கு சரீரம் வந்து ஐயோ கொஞ்சம் பச்சை எடுத்தால் தீர்ந்துது, நல்ல துணி இல்லைன்னா தீர்ந்துது, ஐயோ அப்படியா இப்படியான முறுமுறுத்து அதுக்காக போராடி சரியான வீடு இல்லைன்னா அது இப்படியா அப்படியா கொஞ்சம் கொடுத்தா பத்தாது, இன்னும் நிறைய வேணும், அது வாங்கணும் இதை வாங்கணும், பெருமையில் பேராசையில் சம்பாதிச்சது கொஞ்சம் பத்தாது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் கடன் வாங்கி கட்ட முடியாமல் முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்புறம் யாருமே உப்புரவமாக ஆக மாட்டாங்க, அப்புறம் அவங்க பிள்ளைகளும் ரொம்ப உப்புரவாகாமல் அப்படியே அலையும். அதனால் நாம் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனம் திரும்பி நம்முடைய ஆவி ஆத்மாவோடு இந்த சரீரம் ஒப்புரவானால் மட்டும்தான் இந்த பூமியிலே எல்லா காரியமும் நம்மளுக்கு ஒப்புரவாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் விரோதியாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் விரோதியாக இருப்பான், வர்றவன் போகிறவன் அத்தனை பேர் விரோதியாக இருப்பான். ஏன்னா இங்கே சரீரம் விரோதமாக இருக்குது, சண்டை போடுறதுனால அவங்ககிட்ட வாய் வார்த்தை தவறி நாம் பேசிடுறோம். ஏன்னா அறிவில் வளர்கிறதுக்கு இந்த சரீரம் வந்து தடையாக இருக்குது, சாப்பிட்டது பத்தலை, துணி போட்டது பத்தலை, குடியிருக்கிறது பத்தலை, அவனே அதை ஏமாற்றி இன்னொரு பெரிய வீடு கட்டணும். அப்போ இந்த சரீரத்தினுடைய சண்டையை நான் கவனிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, அறிவில் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஞானமாக பேசுகிறத சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த இடத்துல என்ன வேலை செய்யலாம், இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, இந்த இடத்துல நம்ம எப்படி அறிவை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. காரணம் இடையில இடையில இங்கேருந்து குத்திட்டு இருக்கிறான், சரீரம் என்ன பண்ணுது, பணம் சம்பாரி, போய் சொல்லு, ஏமாத்து, இது இடையிலிருந்து ஆவி ஆத்மா குரோதமாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சம்பளம் கிடைச்சிங்கன்னா பரவாயில்ல, கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்த வேலையை சுத்தமாக செஞ்சு முடிச்சிடணும், லேட்டானாலும் பரவாயில்ல, 5 மணிங்கிறது 8 மணி ஆனாலும் பரவாயில்ல. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சரீரம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா நல்லா வளரும். இப்படியே கொஞ்ச நாள் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நம்முடைய அறிவு வளர்ந்து 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 மற்றவங்களை விட ரொம்ப அறிவுள்ள மனுஷனாக இருப்பான். காரணம் தேவனிடத்துலேருந்து வந்தது இந்த ஆவி ஆத்மாவும், அதை வளர்றதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வளர்வதற்கு தடையாக இருக்கிறது மனுஷனுடைய பாவமும், அந்த பாவத்தினாலே வந்த மரணம். அதனால் அன்னன்னைக்கும் வர பாவத்தையும் மரணத்தையும் நாம் மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாகும்போது நாம் தேவனுடைய ஞானத்திலே அறிவிலே வளர்ந்து பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்போம். பரலோகத்திலையும் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8 அதிகாரம் 2, 3, 4 ரோமர் 8 அதிகாரம் 2, 3, 4
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் என்று விடுதலையாகிற்றே. அதேபடி நான் மாம்சத்தினாலே பணவீனமாயிருந்து நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்.
போதும் போதும், இப்போ பாவமும் மரணமும் யானாலையும் நீக்க முடியல அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினால அது நீக்க முடியல, அல்லது நியாயப்பிரமாணத்தை அது பாவம் மரணமும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல, அல்லது நியாயப்பிரமாணத்தின் கொடுத்த கட்டளைகள் பிரமாணங்கள் பாவமும் மரணத்தையும் ஜெயம் கொள்ள முடியவில்லை. அதனால தான் அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் அது ஆண்டு கொண்டு வந்தது. இன்னும் ஆதாம் முதல் மோசை வரை மரணம் ஆண்டு கொண்டு வந்தது, மோசை முதல் இயேசு கிறிஸ்து வரை பாவம் ஆட்கொண்டு வந்தது. ஆனால் நியாயப்பிரமாணம் மோசை மூலம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் பிரமாணங்களும் இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஜெயம் கொள்ள முடியவில்லை, அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்ற முடியவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினார். எப்படின்னா பாவத்தையும் மரணத்தையும் தன்னுடைய சரீரத்திலே பலி செலுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியை நிறைவேற்றினார். அதே மாதிரி நாமளும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவத்தையும் மரணத்தையும் நாம் என்ன செய்யணும், நாம் பலி செலுத்தணும். அப்போ தான் பாவமும் மரணமும் சாகும், நம்முடைய ஆவி ஆத்மா உயிரடையும். இந்த பூமியிலிருந்து உண்டான சரீரம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி ஆத்மா மரணம் அடைந்து தான் இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாரும் ஆவியிலே செத்தவர்கள், ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே அல்லது தேவனுடைய வார்த்தையை அறியாதவங்க எல்லாருமே ஆவியிலே செத்தவர்கள். என்ன எது எது சாக வைக்குது, இந்த சரீரத்தில் இருக்கிற பாவமும் மரணமும் அந்த தேவனுடைய ஆவியை சாக வைக்கிறது. அப்போ அது உயிரடையணும்னு சொன்னால் இந்த ஜென்ம சுபாவ மனுஷன் அல்லது பாவம் மரணம் சாக வேண்டும். இது சத்தாதான் ஆவி ஆத்மா உயிரடையும், இல்லாட்டினா உயிரடையாது. அது உயிரோடு இருக்கும்போது ஆவி ஆத்மா உயிரோடு இருந்துச்சுன்னா பாவம் மனுஷன் செத்துருப்பான், பாவம் மனுஷன் உயிரோடு இருந்தானா அது செத்துருக்கும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்க முடியும், ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தானா ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்கவே முடியாது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவமும் உயிரோடு இருக்க முடியாது, ஆவி ஆத்மாவும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி ரெண்டு பேர் இருந்தானா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுட்டு என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான். ரெண்டு பேரும் சாவானு ஒருத்தன் ஒருத்தனை பலமாக அடிச்சுக்கிட்டானே எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் செத்து போயிடுவான். இதை தான் தற்கொலைங்கிறது, போராடி ஜெயிக்க முடியல. அதனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் சாவான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் எப்படி ஜெயம் கொள்வது, அப்படி தன்னுடைய சரீரத்திலே பாவத்தையும் மரணத்தையும் பாவ பலியாக செலுத்தி அதில் நம்மளுக்கு ஜெயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாமும் அது போல செய்யும் பொழுது நாம் நம்முடைய ஜென்ம சுபாவமான மனுஷனை அல்லது ஜென்ம சரீரத்தை இந்த ஆவி ஆத்மாவோடு உப்புரவாக செய்ய முடியும். அப்படி செய்யலைன்னா ஆவி ஆத்மாவும் இந்த சரீரமும் ஒன்று கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். சண்டை போடுறதுனால ஆரோக்கியம் கெடும், ஆசீர்வாதம் கெடும், எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்காது. பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது, அப்புறம் பரலோகத்தில் இருக்கிறத நினச்சும் கூட பார்க்க முடியாது. எதுக்காக ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவ பூமியில் அனுப்புனாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவம் செய்யலைன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ முதலாம் ஆதாம் தேவனால் உண்டான மனுஷன், அதே மாதிரி இரண்டாம் ஆதாம் தேவனால் உருவான மனுஷன். மீகா ஆறாம் அதிகாரம், மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 6-8 வரை.
என் ஆத்மாவை பாவத்தை போக்க கொடுக்க வேண்டுமோ? மனுஷரே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிறைத்து உண்டாக மனதாமியாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கட்டார் உன்னிடத்தில் கேட்கிறார்.
ஆ, போதும். ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நன்மை செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து. இரக்கம் செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல, சிநேகிச்சா போதும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்தினா அதுவே போதும், அதுவே தேவனோட ஒப்புறம் ஆகலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பலி செலுத்துறதுக்கு எனக்கு காட்டில் எத்தனையோ ஆடு மாடு இருக்குது. வனத்தில் ஆடு மாடுகள் பார்த்தது யார்? எத்தனை பேர் டிஸ்கவரியில் பார்த்துருக்குறீங்க? எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை மாடு இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? லட்சக்கணக்கில் இருக்குது ஆட்டில், காட்டில் லட்சக்கணக்கில் ஆடுகளும் மாடுகளும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்படி ஆற்றுல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்ததுன்னா 1,00,000, 2,00,000 ஆடுகள் மாடுகள் எருமைகள் அப்படி வரும். ஆமாம், கூட்டம் கூட்டமாக வரும். அதெல்லாம் ஆண்டவருடையது. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் என்னுடையது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அப்போ ஆண்டவருக்கு என்ன பாவம் இருந்தது, ஆண்டவருக்கு என்ன அக்கிரமம் இருந்தது? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் அக்கிரமத்தை போக்க ஆண்டவர் என்ன பாவம் பண்ணாரா? என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியை கொடுக்க வேண்டுமோ? இல்லை, சொல்லுவாங்க ஆண்டவர் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த ஆதாம் உருவாக்குறது தான் பெரிய தப்பு பாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்புறம் கடைசி என்ன கேட்டம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏவாளர் உருவாக்குனது அதை விட பயங்கரமான தப்புப்பாங்க. பிரச்சனை தலைக்கேறி போய் போய் வரும்போது மனுஷன் சொல்ற வார்த்தை, இந்த மனுஷனை உண்டாக்குனது பெரிய தப்பு, ஆதாம் உருவாக்குன தப்பு, 10வதுக்கு ஏவாளர் உருவாக்குனதுனால பயங்கரமான தப்பு. அப்ப ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போகும்போது யார் காரணம்? ஆதாம் சொன்னா ஏவாளன், ஏவாளன் சொன்னா சர்ப்பன்னு, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு யாருன்னா, யாரு? ஆண்டவர் தான். ஏன்னா ஆண்டவர் தான் அவனை உருவாக்குனாரு. அவன் நான் கொடுத்த கட்டளை கீழ்ப்படியாமல் போயிட்டான் அப்படிங்கும் போது வருத்தம் யாருக்கு இருக்கும்? ஆண்டவருக்கு தான் இருக்கும். அவன் விழுந்து போனான், அன்னைக்கு அவன் வந்து நிர்வாகன்னு சொல்லி அறிஞ்சு ஒளிஞ்சிட்டான். திரும்பி ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். அந்த முழு விடுதலை கொடுக்கறதுக்கு 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆண்டவரை முழுவதுமாக ஆதாமை விடுதலை ஆக்கினார், அல்லது ஆதாமுடைய சந்ததியை முற்றும் முழுவதுமாக விடுதலை ஆக்கினார். அப்படி தேவனுடைய அக்கிரமம் அப்படின்னா, ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனதுனால ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் அந்த பாவத்தை தானே சுமந்துக்கிட்டார். சுமந்துக்கிட்டு அதுக்கு தானே பரிகாரம் உண்டாக்குறார். 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்காக இவர் வந்து எப்போ பலியாயிருக்கார்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே பலியாயிருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உருவாக்கும் போது எப்போவாவது ஒரு இடத்துல தீமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் தன்னுடைய முன் அறிவில் தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி ஜனங்கள் பெரிய பெரிய வரும்போது தன்னுடைய சிருஷ்டிப்பில் ஏதாவது இதில் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குறைகளை நிறைவாக்கும்படி தன்னைத்தானே தியாகம் பண்ணார். அதனால தான் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த அதிகாரத்தை வச்சு தான் இந்த உலகத்தை முழுவதும் படைச்சார், அகிலாண்டத்தை படைச்சார், தேவதூதர்களை படைச்சார், மனுஷனே உருவாக்கினார். இந்த இடத்துல எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அந்த அதிகாரத்தை வைத்து அவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அவர் இப்போ பலியாகலை, அன்னைக்கே பலியாயிருக்கார். ஏன்னா ஆதாமை மீட்கும்படி உண்டான அதிகாரத்தை அன்னைக்கே ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் வச்சிருந்தார். அதனால் ஆண்டவர் ஆதாமை மீட்டெடுத்தார். அப்புறம் ஆதாமுடைய சந்ததியையும் ஆண்டவர் 2வது ஆதாம் மூலம் மீட்டெடுத்தார். அதனால் நாம் மனம் திரும்பி நன்மை செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாக இருந்தால் போதும், அது ஆண்டவருக்கு பிரியம். இது நாம் செய்யாமல் போகும்போது நம்ம ஆண்டவருடைய அக்கிரமத்தை மற்றவங்க எல்லாத்து சொல்லி காமிக்கிறோம். கடவுள் பார், மனுஷனை உண்டாக்கி எப்படி எப்படி பண்ணியிருக்கார் பார் அப்படின்னு. அவர் ஆதாமுடைய அக்கிரமத்தை போக்குவதற்காக தன்னுடைய முதற் பேரானவர் வந்து கிறிஸ்து. கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்டாலும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே வார்த்தையாக இருந்தார். அவர் மூலம் சகலம் உண்டாக்கப்பட்டது. அப்படியாக தேவன் நம்மளுக்கு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய சரீரத்திலே அவைகளை பலி செலுத்தும் போது நாம் ஆவி ஆத்மாவிலே ஒப்புரவாகிறோம். இந்த ஆவி ஆத்மாவிலே ஒப்புரவாகும் போது நாம் நேரடியாக தேவனோடும் ஒப்புரவாகிறோம். எபிரேயர் 9:3-9 எபிரேயர் 9:3-9
மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசம் முழுவதும் கொத்து வீடு பொறிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரானுடைய தளிர்த்த போலும் உடன்படிக்கையின் கற்பலைகளையும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேது பெண்கள் வைக்கப்பட்ட கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகள் குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1வது கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். 2வது கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்கள் தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே 1வது கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறோடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம்.
போதும். இங்கு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அல்லது பிரகாரம், 1வது கூடாரம், 2வது கூடாரம். அப்போ 2வது கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னால் செய்த தூப கலசம், அப்புறம் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இப்போ இவைகளை குறித்து விவரமாய் பேச நம்மளுக்கு சமயம் இருக்கிறது. சரி, என்ன விவரமாக எப்படி பேசலாம்? பொன்னார் செய்த தூப கலசம் என்ன அர்த்தம்? பொன்னார் செய்த தூப கலசம்னா இருதயத்திலிருந்து வாய் வரைக்கும் வர்ற அந்த பகுதி, அந்த குழாய், இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை வாய் வழியாக கொண்டு வர்றது. தூப கலசம்னா வாய். பொன்னார் செய்த தூப கலசம் நல்லா இனிமையாக பாடுறவங்கள பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், அவங்க தொண்டை வெங்கலம் மாதிரி, பொண்ணு மாதிரி அந்த ஓசை வருது. குழந்தைக்கு பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா குரல் எப்படி இருக்குது பாரு, நாதஸ்தரத்தில் வர குரல் குரல் மாதிரி, வெங்கடத்தில் வர குரல் மாதிரி. அப்படி அது நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற குரல் வலை வந்து பேசும் திறமையை வந்து பொன்னால் செய்த தூப கலசம். அப்புறம் முழுவதும் பொறுத்தையோடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா தேவனுடைய பிரமாணம், அதான் நன்மை தீமைகளை பகுத்தறிகிற ஆவியாக தான் மனசாட்சி படப்படா படப்படான்னு துடிக்குது. பொய் சொன்னாவோ திருடாவோ தேவனுக்கு விரோதமாக ஏதாவது காரியம் செய்யும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது, அப்படியே ஆடுது. ஏன்னா அதுக்குள்ளே தேவனுடைய பிரமாணம் இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி அது தன்னுடைய நிலைமையில் இருக்க முடியாமல் அப்படியே அசையுது. அது அசையும் போது சரீரமே அசையுது. அதான் பொன்னார் செய்த பொற்தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளேயே மண்ணாக வைக்கப்பட்டிருக்குது பாருங்க, அந்த பெட்டிக்குள்ளே மண்ணாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த மண்ணா தேவனுடைய வார்த்தை அது எவ்வளோ வருத்தப்படுது பாருங்க, துக்கப்படுது பாருங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற உடன்படிக்கையில் இருக்கிற அந்த மண்ணா, அந்த மண்ணாவை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு முடியல. அந்த பொன்னார் செய்த தூப கலசத்தில் பேச முடியல. ஏன்னா வாயின் வார்த்தையெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமாக வர்றதுனால அது பொன்னார் செய்த தூப கலசம் அல்ல. எல்லாரும் நம்மளை அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு நம்மளை திட்டுவாங்க. அப்போது நம்ம வந்து அந்த அந்த பொன்னார் செய்த தூப கலசங்கிறத உபயோகப்படுத்தாமல் நாம் இருக்கோம். அப்புறம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தழுவித்த கோல். அப்படின்னா ஊழிய அழைப்பு, ஒவ்வொருத்தனுக்கு என்னென்ன திறமை அப்படிங்கிறத ஆண்டவர் எங்கே வச்சுருக்காருன்னா இருதயத்துக்குள்ளே வச்சுருக்கார். ஒவ்வொரு மனுஷன் பிறக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவன் என்றைக்கு பாவத்திலேருந்து வெளியே வர்றானோ அன்னைக்கு தான் அந்த தனித்துவம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். இது கிறிஸ்தவனுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அது பொருந்தும். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வெளியே வந்துட்டானா, நன்மையை செஞ்சானா, நீதியை செஞ்சானா, இரக்கத்தை சிநேகிச்சானா, அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த தழுத்த கோள், தழுத்த கோள்னா எப்பவுமே புதுசாகவே இருக்கும். அந்த திறமைகள் எப்பவுமே வளர்கிற திறமையாகவே இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு திறமையை வச்சுருக்காரு. அந்த திறமையை மனுஷன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் குழியை நோண்டி புதைக்கிறான். ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சு அந்த பாவ சரீரத்தில் அதை அழிக்கிறான். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணாங்கிறது தேவனுடைய வார்த்தை, தளிர்த்த கோளுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிற தனித்துவமான விசேஷமான ஆசீர்வாதம். அது சிலவங்க தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவைகளை அந்த மண்ணாவை எடுத்து தினந்தோறும் சாப்பிட்றாங்க. அந்த தளிர்த்த கோளை எடுத்து தங்களுடைய தனித்துவத்தை அதிகாரத்தை அதாவது தங்களுடைய லட்சியத்தை தங்களுடைய குறிக்கோளை கர்த்தருக்கு முன்பாக அதாவது தேவன் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அதுதான் ஆரோனுடைய தளிர்த்த கோள். அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலைகள். அப்படின்னா பைபிள் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நல்ல மனசில் தெரியும். யாராவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னா அந்த மனசு காட்டி கொடுத்துரும், அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அது திருப்பி வாசிங்க, அது கவனமாக பாருங்கள் அப்படின்னு. அது எந்த இடத்துல வேதத்தில் யாராவது முரணாக பேசுகிறாங்கன்னா நம்ம இருதயம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய ஆவி அது காட்டி கொடுத்துரும், அங்கே தப்பாக படிக்கிறாங்க அல்லது டிரான்ஸ்லேஷனில் ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாங்க, உண்மையான அர்த்தம் அதல்ல வேற அர்த்தம் அப்படின்னு நம்ம மனசே பரிசோதனை பண்ணி காட்டி கொடுத்துரும். ஏன்னா அந்த வேதத்தில் இருக்கிற எல்லா பிரமாணங்களும் இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்முடைய இருதயத்தினுடைய வலிமை அல்லது இருதயத்தினுடைய என்ன சொல்கிறது, இருதயத்தினுடைய பலம், இருதயத்தினுடைய பொக்கிசம் அல்லது இருதயத்தினுடைய அந்த விலைமதிப்பு இல்லாத அந்த ஆசீர்வாதம், எந்த எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத வெளியேறப்பட்ட இருதயத்தில் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் அந்த முதலாம் கூடாரத்தில் வழியாக தான் போகணும். அப்போ அந்த முதலாம் கூடாரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதலாம் கூடாரங்கிறது சரீரம். சரீரத்தில் வாயளவில் பேச்சளவில் எல்லாமே பேசுவாங்க. வசனம் சொல்லுது முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அந்த முதலாம் கூடாரத்தில் செலுத்தப்படுகிற காணிக்க பலி எதுவுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. நிறைய பேர் பரிசுத்தவான்கள் மாதிரி வெளிவேஷம் போட்டுக்கிட்டு ஆண்டவரை துதிப்பாங்க, வசனங்களை நிறைய பேசுவாங்க, ரொம்ப ஞானமுள்ளவங்க மாதிரி இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த செலுத்தப்படுகிற காணிக்கை பலி ஆராதனை செய்கிற அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆண்டவர் அவனுடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுறதில்லை. அதெல்லாமே சரீரத்தினுடைய அளவில் மட்டும்தான் நிற்கிது. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் கூடாரத்திலிருந்து தான் ஆராதிப்பாங்க. அப்படின்னா ஆராதனை சரீரத்தில் மட்டும்தான் நடக்கும். இருதயத்தை பெரிய ஒரு சங்கிலி போட்டு பெரிய ஒரு என்ன அணைச்சி போடுற கதவு போட்டு இருதயத்தை சாத்திடுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் இருதயத்தில் இருக்குது வெளியில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணு, இருதயத்தை பயங்கரமான பூட்டு பட்டணத்தின் தலைப்பாளர்களை போட்டு பூட்டிட்டு வெளியில் வந்து ஆடி பாடி அந்நிய பாஷையில் துள்ளி குதித்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதையுமே ஏற்றுக்கொள்றதில்லை. அது அவனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. அப்போ மனசாட்சியை சுத்தப்படுத்தாத எந்த ஒரு காரியத்தை வெளியில் செஞ்சாலும் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன சரீரத்தில் தேவனுடைய காரியங்களை செய்தாலும் அது நம்முடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தணும். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்றோம், சாப்பாடு போய் நம்முடைய சரீரத்திற்கு பலனை கொடுக்கணும், வேலை செய்கிறதுக்கு சக்தி வரணும். சாப்பாடு உள்ளே போடுறோம், வேலை செய்கிறதுக்கு பலன் கையில் வந்துடுது. நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கிறான், படுத்துக்கிட்டே இருக்கிறான், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம சரீரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் எதையும் ஏற்றுக்கொள்கிறதில்ல. மனசாட்சி அழுக்காவே கிடக்குது. அதை பூட்டி வச்சுருக்குறாச்ச, யாரும் பார்க்கக்கூடாது. வெளியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா மைக்கை பிடிச்சி ஆட்டம் பாட்டம் போட்டு நிற்பாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஒர்ஷிப் பண்ணணும், எனக்கு மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், ஒர்ஷிப் தான் பண்ணணும். ஒர்ஷிப் வந்து ஊழிய அழைப்பே இல்லை, ஊழிய அழைப்பில் ஒர்ஷிப் இல்லை. ஒர்ஷிப் ஊழிய அழைப்பு யாருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா லூசிபருக்கு தான் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நான் பார்க்குறேன் நெட்டில் ஒர்ஷிப் லீடர் இந்த சர்ச்சில், ஆமாம் மார்னிங் ஸ்டார் ஒர்ஷிப் லீடர். சாத்தானும் ஒரு நாள் விடிவெளி நட்சத்திரமாக தான் இருந்தான், அவனை ஆண்டவர் பிடிச்சி தள்ளி விட்டார். தேவனுடைய கற்பனை கீழ்படியாகவும் போகும்போது அவர் தான் வர்ஷிப் லீடராக இருந்தார். எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆராதனை நடக்குதுன்னா ஒன்றரை மணி நேரம் ஆடி பாடி துள்ளி ஆட்டம் போட்டு அவங்களுடைய இதை காமிப்பாங்க. ஆமாம், அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வசனம் எடுப்பாங்க, பைபிள் வசனத்தை எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஜப்பான் லண்டன் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் எங்கே போய் அது எங்கே முடியுதுன்னே தெரியாது. கடைசியில் ஆமேன்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ஜனங்கள் கேட்டு 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 அதுக்கே பழக்கப்பட்டுட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், மனசாட்சி சுத்தமாகணும். இல்லை இல்லை, ஆராதிச்சா போதும். அது ஆண்டவர் சொல்கிறார், அது புத்தி இல்லாத ஆராதிங்கிறாரு. நம்முடைய பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து மனம் திரும்பி நம்முடைய பாவத்தையும் மரணத்தையும் நம்ம சரீரத்தில் பலி செலுத்தி அது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாதான் அது புத்தி உள்ள ஆராதனை. அது ஆராதனையை கூட்டமாக ஆண்டவர் யாருக்கிட்டையும் கேட்கறதில்ல, தனித்தனியாக ஆண்டவர் ஆராதனையை கேட்குறாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்தும் ஆராதனையை எதிர்பார்க்குறாரு. மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் முகத்தை பார்க்கவே மாட்டார். அவன் இருதயத்தை தான் பார்க்குறாரு. இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆராதனை செய்கிறான், இருதயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாவே போதும், அதே ஆராதனை. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், நன்றினாவே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். யாருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இரக்கத்தை சிநேகிக்கும் போது யார் பார்க்குறான்? இரக்கத்தை சிநேகிக்கும் போது ஆண்டவர் இதயத்தை தான் பார்க்குறாரு. அவனால் நன்மை செய்ய முடியல, ஆனால் இரக்கத்தை சிநேகித்து நன்மை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கிவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அந்த நல்ல எண்ணமே போதும், ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து உனக்கு இப்படித்தான் வேணும், இப்படி வேணும், இதுக்கு அப்புறம் வேணும்பாங்க. அப்படி அல்ல. ஆனால் இந்த இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே மனுஷன் போய் அந்த இரண்டாம் கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா, எபிரேயர் 9:8 அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் அப்படின்னா முதலாம் கூடாரம் அடித்து உடைக்கணும், அப்படின்னா சரீரத்தை பலி செலுத்தணும், செலுத்தினா மட்டும்தான் அவன் ரெண்டாம் கூடாரத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் பாமத்தையும் மரணத்தையும் பலி செலுத்தினதுனால தான் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போனார், இல்லைன்னா அவரும் போயிருக்க முடியாது. அவர் இரண்டாம் கூடாரத்துக்கு போனதுனால தேவாலயத்தினுடைய திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. அப்போ தான் அவர் உள்ளே போகிறார். நானும் போகிறேன், எங்கூட எல்லாரும் வரலாம். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் யாரும் அவசியம் இல்லை. நான் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் தேவனோடு எப்படி ஒப்புரவாகணும், பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் உங்களுடைய சரீரத்தை பலி செலுத்தினீங்கன்னா போதும், நீங்கள் தேவனோட ஒப்புரவாகிடலாம். ஏன்னா ஆவி ஆத்மா தேவனுடையது. இப்போ ஆவி ஆத்மாவோடு நாம் ஒப்புரவாகும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதனால் இடையில யாரையுமே வைக்கல. அதனால் இயேசு கிறிஸ்து முதலாம் கூடாரத்தை உடைத்து பலி செலுத்தி ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போனார். அதுபோல் நாமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை பாவ பலியாக மரணத்திற்கும் பாவத்திற்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பலி செலுத்தியாச்சுன்னா, சரீரம் செத்து போச்சுன்னா அவன் நேரடியாக இருதயத்துக்குள்ளே போயிடலாம், இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கலாம். எபிரேயர் 9:14-15
நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக
போதும். அப்படி முதலாம் கூடாரத்தை பலி செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையிலார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எதுக்கு? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்குன்னு ஊழியம் செய்யணும்னு சொன்னா, அவன் மனசாட்சி முதலாவது சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவனுடைய முதல் கூடாரம் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதிலே பாவமும் மரணமும் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த செத்த கிரியில் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 6:1 வருது. கிறிஸ்துவனுடைய மூலபதேசத்தில் முதல் காரியம் என்னென்னா, செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திருப்புதல். இங்கே பாவத்தை பற்றியும் மனத்தை பற்றியும் பேசவே கூடாதுன்னா அவன் எப்படி மனம் திரும்புவான்? வெளியில தான் ஆட்டம் போட்டுக்குவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறியே, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை தான் சுத்தமாக்குற, உள்ள சுத்தமாக்க மாட்டேங்கிற. உள்ள சுத்தமாக்குறேன்னா வெளியில் இருக்கிற அந்த பாத்திரம் உடைய வேண்டும். அப்படியாக நம் மனசாட்சி தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம மனசாட்சி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். மனசாட்சி சுத்தமாகும்போது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் முதல்ல நடந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கி மனம் திரும்பாமல் எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க. அதனால் மனம் திரும்புதலை குறித்து யாரும் பேசுவதற்கு தெரியல, அல்லது அவங்க மறந்துட்டாங்க, மறந்துட்டாங்கன்னு சொல்ல விட தெரியல, மனம் இல்லை. ஏன்னா இவங்க மனம் திரும்பலை, அதனால் மனம் திரும்புதலை குறித்து பேசுவதற்கு அவங்களுக்கு தெரியாது, அந்த அதிகாரம் இல்லை. அப்படியாக இன்றைக்கி மனம் திரும்பாத ஊழியக்காரங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆசீர்வாதத்தை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் சமாதானத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆவி ஆத்மாவில் செத்து கிடக்குது. அது பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். விடுதலை ஆகப்பட்டு செத்தகிரிகள் அவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட முடியும். இது இல்லைன்னா வேறு வழியே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியை நம்மளுக்கு எளிமையாக காட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்றைக்கி எல்லாம் அழைக்கப்பட்டவங்க பட்டிருக்காங்க, எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் அழைக்கப்பட்டவங்க ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை அடைய முடியல. அப்படின்னா எகிப்திலேருந்து அழைச்சார், எத்தனையோ லட்ச ஜனங்கள் பரப்பு வந்தாங்க. அந்த வாக்குத்தத்த தேசத்தை போய் சேர்ந்தவங்க ரெண்டே பேர் தான். கிறிஸ்தவங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மனலத்தனையாக இருக்காங்க. அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு சிலர்
தான்
இல்லை, இப்போ இருக்காங்க. அது பல இடங்களுக்கு வரும்போது நான் சொல்கிற உதாரணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். எங்கே போனாலும் சபையில் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. திரளான ஜனங்கள் இருக்காங்கன்னா அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதான் நடக்கும். சில சபைகளில் போர்டே போட்டிருக்காங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு வால் போஸ்ட் அடித்து போட்டு அப்படியே நிறைய பேர் நிறைய சபையில் நடத்துகிறாங்க. நிறைய ஜனங்க போனாங்கன்னா அங்கே தேவனுடைய ஆவி இல்லை, பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அங்கே பிரசங்கம் செய்ய மாட்டார்கள். பிரசங்கம் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் அங்கே ஒருத்தரும் வரமாட்டான். அதனால் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலர், அது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனம் திரும்பினா மட்டும்தான் அது கிடைக்கும். ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் 13-16 வரை, ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் 13-16 வரை.
உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அம்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாயிருக்கிறோம்.
போதும், இங்க நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். 14 ஒன்று யோவான் 3:14 சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால். அப்படின்னா நம்முடைய சகோதரன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்மா. அப்போ நம்முடைய சரீரம், அப்போ இந்த மூணு பேர், இந்த மூணு பேர் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் அன்பு கூறுனா எப்போ அன்பு கூறும், அது பாவத்திலிருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தான் அன்பு கூறும். இல்லைன்னா மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தை போல பாவத்தை பலி செலுத்தியாச்சுன்னா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நேசிக்கும். அப்படி நேசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவனிலே மரணம் இல்லை. ஏன்னா மரணத்தை ஜெயிச்சிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு ஊராதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்படின்னா தன்னுடைய மாம்சத்திலே அன்பு கூறாதவன், அப்படின்னா மாம்சம் பாவத்துக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆவி அதை நேசிக்காது. நம்மளுக்கே தெரியும் நம்ம செய்கிறது தப்புன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம சரீரத்தை நம்ம ஆத்மா நேசிக்குமா? நேசிக்காது. அப்படி நேசிக்காமல் இருக்கும்போது அவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறான். அப்படின்னா தன்னுடைய சகோதரன் சரீரம் அவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். அப்படின்னா தன்னுடைய சரீரத்தை வெறுத்தாச்சுன்னா அவனுக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்காது. சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, மனக்கவலை வந்துருச்சு, நினச்சது நடக்க முடியல. அப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? ஆவி ஆத்மா வந்து சரீரத்தை பகைக்குது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். பயிக்கும் போதே தெரியுது எப்படியாவது இவனை சாகடிக்கணும் சாகடிக்கணும்னு. இப்படி போய் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மனுஷ கொலைபாதன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஆவி ஆத்மா இந்த சரீரத்தை பகைச்சதுன்னா அவன் சரீரத்தை கொள்றதுக்கு தீர்மானம் எடுத்துட்டான். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது சரீரமும் சாகுது, இவனுடைய ஆவி ஆத்மாவும் சாகுது. 16 வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாய்க்கும் போது என்ன பண்ணுவான்? அவன் கொல்லணும்னு நினைக்க மாட்டான், இந்த சரீரத்தை காப்பாற்றணும்னு நினைப்பான். அதை வந்து பாவத்தையும் மரணத்தையும் அவன் பலி செலுத்துவான். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தது போல நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய சரீரத்தையும் பாவ பலியாக ஒப்பு கொடுக்க நாமும் கடனாளியாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிது, விடுதலை கிடைச்சிது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியும் மாம்சமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கும். காரணம், இந்த மாம்சத்திலே பாவம் குடிகொண்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொள்வது இல்லை. ஆனால் அப்படியே நாம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்குள்ள பிரிவினை தான் ஜாஸ்தியாகும். என்றைக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தையும் மரணத்தையும் பலி செலுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு முழு ரட்சிப்பு, நம்மளுக்கு முழு விடுதலை. அப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே செய்தது போல நாமும் நம்முடைய சரீரத்திலே பாவத்தையும் மரணத்தையும் பலி செலுத்தி நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15:12-13, யோவான் 15:12-13, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை. அப்படின்னா தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காகவா? இல்லை. இப்போ ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு சேர்த்துருக்கான்னு வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு குழந்தை வேணுமா தாய் வேணுமா அப்படின்னு கேட்டால் தாய் தான் வேணும், குழந்தை செத்தா பரவாயில்ல. ஆனால் இங்கே சொல்கிறது சகோதரன் சொல்கிறது தன்னுடைய ஆத்மாவுக்காக தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்த கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாம் நம்முடைய ஆவி ஆத்மாவை நேசிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சரீரத்தை பலி செலுத்துவதற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்து தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை மீட்டு கொடுத்தார். அதனால் நம்முடைய ஆவி ஆத்மாவை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான், தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் அதை ரட்சித்து கொள்கிறான். நம்முடைய ஆவிய போய் நலத்துக்காக ஒருத்தன் போய் அடிபட்டு செத்துருவான், பணத்துக்காக வாதாடி போய் அவங்ககிட்ட அடிபட்டு செத்துருவான். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்காக பங்காளி சண்டையில் போய் இருந்து இட பிரச்சனையில் பாகப்பிரிவினியில் போய் உயிரை கொடுத்துருவான். ஆனால் தன்னுடைய ஆத்மா நல்லா இருக்கணும், தன்னுடைய ஆத்மா உயிரோடு இருக்கணும், பல்லவத்தில் என்னென்னக்கு வாசமாக இருக்கணும், அதுக்காக தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கணும், மரணத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஆனால் தன்னுடைய சரீரத்தை மட்டும் எந்த கஷ்டத்துக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் அநேகம் பேரை ரிச்சுக்குள்ளே வழி நடத்தியிருப்பான். ஆனால் இவன் தன்னுடைய சரீரம் வந்து குலுங்காமல் ஆடாமல் அசியாமல் ஒரு விரலில் தொடாமல் அப்படியே இருந்து பிரசங்கம் பண்ணுவான். மற்றவங்களை வந்து நிறைய பேரை ஆண்டவர் முன்பாக வழி நடத்துவான். அப்படி தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபம் இல்லை. இப்போ சாலமன் ஞானி பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் செஞ்சான், ஆனால் கடைசியில் அவனுடைய ஆத்மாவை அவனால் காப்பாற்ற முடியல, அவனுடைய முடிவு சரியில்லை. வேதத்தில் அவனுடைய முடிவு சரியில்லைன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம மற்றவங்களை ஆதாயப்படுத்துகிறோமோ இல்லையோ, குறைஞ்சது நம்மளையாவது நம்ம காப்பாற்றிக்க பார்க்கணும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்ச, எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்த, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு கிரீடம் கொடுப்பார் அப்படின்னு நிறைய சபைகளை பேசுகிறாங்க. இவனே அங்கே உள்ளே போகிறதில்ல, அப்புறம் எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இவன் சம்பாதிச்ச ஆத்மாக்கெல்லாம் உள்ளே போயிருக்கோம், ஆனால் அந்த கிரீடம் வாங்குறதுக்கு இவன் போனால் தானே, இவன் போகவே முடியாது. நஷ்டப்படுத்த என்ன லாபம் என்ன? இவன் உள்ளே போக முடியாது. கிரீடம் கிடைக்கும் 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 சொல்லுவான், அவங்களுக்கும் கிடைக்கும் இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேவனோட ஒப்புறவாகிறத விட்டு போட்டு, தேவனுடைய வார்த்தையோட ஒப்புறவாகிறத விட்டு போட்டு இன்னைக்கு பாவத்தில் பிரிவினைகள் வந்திருக்குது. அதே மாதிரி சபைகள்லேயும் பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் வந்து எல்லாரும் மாம்ச மார்க்கமாய் நடந்து கிறிஸ்தவங்க எல்லாருமே தேவனுக்கு பகையாளிகளாக மாறிவிட்டார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் இல்லை முதல் வருகையில் வந்தபோது இயேசு கிறிஸ்துவை எப்படி எல்லாரும் பகைச்சாங்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையிலையும் பகைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தையை பகைப்பார்கள். குறிப்பாக மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பகைப்பார்கள். ஆனால் யூதர்கள் நேசிப்பாங்க, அவங்க கதை வேற. அப்படியாக நாம் தேவனோட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தையும் மரணத்தையும் நம்முடைய சரீரத்திலே பலி செலுத்தி நம்முடைய ஆவி ஆத்மாவோட ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகும்போது நம்முடைய ஆவி ஆத்மா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி உண்டான அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.